நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் கர்னல் தியாகராஜன் அவர்களே.
வணக்கம்.
கடந்த 5 நாட்களுக்கு முன்பு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில் நடந்த மோதல் இந்தியா எதிர்பாராத ஒன்று. இந்தியா அதற்கு தயாராகவும் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
இந்தியா எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா வந்து சீனர்களை வந்து எப்போதும் வந்து நம்பியது கிடையாது. சீனா எப்ப எந்த நேரத்துல எப்படி வந்து அவங்க வந்து தன்னுடைய இராணுவத்தை வந்து நம்ம மீது தாக்குதல் கொடுப்பாங்க அப்படிங்கறது வந்து ஒரு கணிக்க முடியாத விஷயம். அதனால எப்போதுமே நம்மளுடைய இராணுவம் 24/7 வந்து எல்லா எல்லைகளிலுமே வந்து அலர்ட்டா தான் இருக்கும். அதனால வந்து இது எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் சொல்ல முடியாது. அவங்க வந்து செஞ்சிருக்கிற ஒரு தவறான ஒரு முறை அப்படின்னா சொல்லணும், தவறான வந்து வழிமுறையை வந்து அவங்க வந்து கையாண்டுட்டாங்க அப்படிங்கறது தான் வந்து இதுல வந்து பதிவிட முடியும்.
இப்போது சீன இந்திய எல்லையில் இந்த மோதல் எப்படி இருக்கிறது? அதாவது முற்றிலும் அது தணிந்து விட்டது என்பதாக எடுத்துக்கொள்வதா, அல்லது இப்போதும் பதட்டம் இருந்து கொண்டே உள்ளது என்பதாக உங்களுக்கு படுகிறதா?
இந்த நிலை வந்து நீடிப்பதற்கு தான் வந்து வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இது இப்போதைக்கு வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இல்லை. இந்த சீன இந்திய எல்லை வந்து பல வருடங்களாக வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்ல இருக்கு. 1893 வந்து இருந்தது, அதுக்கப்புறம் 1909 ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 1919 வந்து அவங்க வந்து சீனாவினுடைய மேப் இருக்கு. அந்த சீனாவினுடைய 1919 மேப்பு படி சீன வந்து தன்னுடைய இடம் அப்படின்னு கால்வான் வேலிய சொல்லக்கூடிய இடம் வந்து இந்தியாவினுடைய இடமாக அவங்க வந்து கிளியரா வந்து காமிச்சிருக்காங்க. இதுல இருந்து வந்து அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து இந்தியாவினுடைய பகுதியை வந்து அவங்க வந்து கவரணும் அப்படிங்கறது வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. அது வந்து என்றும் நடக்காத ஒரு விஷயம். அதை தவிர வந்து அரசாங்கம் பலமுறை வந்து அவங்களோட வந்து ஒப்பந்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கொண்டு வந்த ஒப்பந்தம் 1993 வந்து அவங்க வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. கான்ஃபிடென்ஷியல் பில்டிங் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிபிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு. அதுல வந்து மிலிட்டரி என்கேஜ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து இந்திய இராணுவம் சீன இராணுவம் சேர்ந்து கலந்துரையாடி அந்த சீன எல்லையில அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து 1996 கொண்டு வந்தாங்க. 96 வந்து 2 இராணுவத்தையும் வந்து நம்ம வந்து அந்த டிப்ளாய்மெண்ட் வந்து கம்மி பண்ணணும், ஆயுதங்களை வந்து கம்மி பண்ணணும், நம்ம வந்து எவ்வளவு தேவையோ எந்த இடத்துல தேவையோ அவ்வளவு மட்டும்தான் ரெண்டு பக்கத்திலயும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அமைதியா நம்ம போகணும்னு கொண்டு வந்தாங்க. 2005 வந்து இன்னும் மேம்பாடு கொண்ட வந்து 2 இராணுவமும் வந்து 2 பேர் சேர்ந்து வந்து நிறைய ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. சோ இது வந்து 2008 வரைக்கும் நல்லாதான் போச்சு. 1993 2008 வரைக்கும் அவங்க வந்து ஒரு நட்பா தான் வந்து காமிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த 2009-10 தான் வந்து அவங்களுடைய முகத்தை அவங்க வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த சீன எல்லையினுடைய அந்த ப்ராப்ளம் வந்து குறுகிய நாட்கள்ல ஓரிரு மாதங்கள்ல வந்து தீருமா அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு.
இப்ப சீன இந்திய எல்லையில் நிலவுகின்ற பதட்டம் ஒரு முழுமையான பழைய நிலைமைக்கு திரும்ப ஒரு மத்தியஸ்தம் ஒரு மீடியேஷன் தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு படுதா?
அதாவது வந்து எந்த ஒரு இடத்திலையும் வந்து 2 நாடுகளுக்கு நடுப்புற வந்து ஏதாவது வந்து போர் மூலக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதுல வந்து 3 விதமான நிலைப்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படும் அவங்களுக்கு. 1 வந்து பொருளாதாரம், 2 வந்து ராஜதந்திரம், 3 வந்து இராணுவம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த நாடுமே வந்து 2 நாடுகளுக்கும் வந்து நடக்கிற போரை வந்து அவங்க வந்து எப்போதுமே வந்து அதை வந்து ஏத்துக்கணும். அவங்களுடைய அந்த மற்ற நாடுகளுக்கும் அது பொருளாதார சரிவு வந்து ஏற்படுத்தும், உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அதனால வந்து உலக நாடுகள் வந்து முதல்ல வந்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி பொருளாதாரத்திலும் ராஜதந்திரத்திலும் வந்து சீனாவை முடக்குவதற்கான எல்லா ஏற்பாடும் வந்து செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து இராணுவத்தின் மூலமாகவும் முடக்குவாங்க. சோ இப்ப இருக்கிற இந்த சீனாவின் வந்து அடிபணிய வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும் அவங்க செஞ்சிருக்கிற வந்து ராஜதந்திரம் இராணுவமும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வந்து அமெரிக்கா தன்னுடைய 3 ஆயுதம் தாங்கிய விமானங்களை தாங்கிய அணு வெப்பனை கொண்ட மூன்று கப்பலை வந்து இந்தோ பசிபிக் ஓஷன்ல வந்து அவங்க நிறுத்தியிருக்காங்க. இந்திய பசிபிக் பெருங்கடல்ல வந்து அவங்க நிறுத்தியிருக்காங்க. பெரிய மெசேஜ் வந்து சீனாவிற்கு கொடுத்திருக்காங்க. பொருளாதாரத்தில் அவர்களை வந்து ஆல்ரெடி வந்து பொருளாதாரத்தில் இன்னும் மேற்படியான நிறைய நெருக்கடியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய தொழிற்சாலைகள் வந்து சீனாவை விட்டு வெளியே போயிட்டு இருக்கு. அதனால வந்து 25% மேல இருக்கிற சீனர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. சோ பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு அடி வந்து சீனாவிற்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு உலக நாடுகள். ராணுவம் வந்து நிச்சயமா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த ராஜதந்திரம் ராணுவம் இரண்டு ஒருங்கிணைஞ்சு ஒரு மெசேஜ் வந்து உலக நாடுகளே வந்து சீனாவிற்கு கொடுத்தாச்சு. இது போனா மிகப்பெரிய ஒரு உலக போராக மாறும் அப்படிங்கறத வந்து மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு மேல வந்து சீனா வந்து பேச்சுவார்த்தைக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல சீனா என்ன செய்யுங்கிறது தான் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
ஆனா சீனாவோடு இந்தியா ஒப்பிட்டால் சீனா வந்து இராணுவ ரீதியாக மிகவும் பலம் பொருந்திய ஒரு நாடு என்று கணிக்கப்படுகிறது. இன்னும் குறிப்பாக சீனா தனது இராணுவத்தை நவீனப்படுத்தியுள்ளது. அதிகமான நிதியை இந்த இராணுவத்தில் அது முதலீடு செய்துள்ளது. அந்த அளவிற்கு இந்தியா செய்யவில்லை. எனவே இராணுவ பலத்தை பொறுத்தளவு சீனா வலிமையாக உள்ளது என்று பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு என்னப்படுகிறது?
இல்ல, அது உலக நாடுகளே வந்து இதை வந்து சொல்லியிருக்கு. ஈவன் வந்து சீனாவே வந்து இதை வந்து ஏத்துட்டு இருக்கு. அதாவது இந்திய ராணுவம் பல மடங்கு சீன ராணுவத்தை விட சிறந்தது. இப்ப வந்து அவங்கள்ட்ட வந்து எவ்வளவு வந்து போர்க்கப்பல் இருக்கு, நம்மள்ட்ட எவ்வளவு போர்க்கப்பல் இருக்கு, நம்மள்ட்ட எவ்வளவு வந்து இந்தியாவில வந்து எவ்வளவு வந்து போர் விமானம் இருக்கு, சீனாவிடம் எவ்வளவு போர் விமானம் இருக்கு, அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. இன்றைய நிலையில் நம்ம கிட்ட வந்து எவ்வளவு வந்து நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கு, அதோடைய பவர் என்ன, நம்மளுடைய எவ்வளவு சப்மரீன்ஸ் இருக்கு, அந்த நியூக்ளியர் சப்மரீன்ஸ் வந்து சீனாவை வந்து தாக்கக்கூடிய இம்பாக்ட் எவ்வளவு இருக்கும், அதை வந்து கவுண்டர் பண்றதுக்கு சீனாவிட்ட என்ன இருக்கு, இது மாதிரி தான் வந்து ஒரு டாப் லெவல் டாக்டிக்கல் அனலைஸ் வந்து செய்யணும் நம்ம. அப்படி வந்து உலக நாடுகள்ல இருக்கிற டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்து செஞ்சிருக்கிறது. பல ஆயுதங்கள் இந்தியா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள், அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், மிசைல்ஸாக இருக்கட்டும், அதை வந்து கவுண்டர் பண்றதுக்கு சீனாவிடம் தகுந்த ஆயுதம் இல்லை. அது மாதிரி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லடாக் ரீஜன்லாம் வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும் இருக்கு, 14,000-15,000 அடி கொண்டதாக இருக்கும், வந்து குளிர்காலத்திலாம் -40 degrees இருக்கும். சோ அந்த மலையில வந்து போரிடக்கூடிய உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு இராணுவம் இதுன்னா அது இந்திய இராணுவம். அது மாதிரி ஹை அல்டிடியூட் வார்ஃபேர்ல வந்து இந்திய ராணுவத்திற்கு நிகர் எதுவுமே கிடையாது.
இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் அது வந்து சீனாவின் எதிர்ப்பையோ அல்லது சீனாவிடமிருந்து மோதலை மட்டும் எதிர்கொள்ளவில்லை, பாகிஸ்தான் அது சுற்றி இருக்கும் ஒரு எதிரி. அது மட்டுமல்ல, தற்போது நேபாள நாடும் கூட இந்தியாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது. இப்படியான ஒரு சீனா, பாகிஸ்தான், நேபாளம் இந்த மூன்று நாடுகளின் எதிர்ப்பு மோதலின் மத்தியில் இந்தியா உள்ளது. அது பெரும் சவாலை சந்திக்கிறது என்பதாக ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுக்கு என்னப்படுது?
அது வந்து நிச்சயமாக சவால் தான், அதுல மறுப்பே கிடையாது, சவால்கள் தான். ஆனா சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இந்தியாவும் இந்திய ராணுவமும் இருக்கு. அதாவது வந்து இப்ப சீனா எதற்காக எல்லையில வந்து வந்து அவங்க அதாவது இந்தியாவினுடைய லடாக்கின் கிழக்கு பகுதியில இருக்கிற லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல 4,057 kilometers தூரத்துல வந்து அவங்க வந்து தன்னுடைய டிப்ளாய்மெண்ட் பண்ணி டைவர்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தான்ல இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவின் அங்கம், அதை நாம் திரும்பி பெற்றே தீருவோம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் பலமுறை வந்து சொல்லியாச்சு. அதற்கான நடவடிக்கையில அவங்க இறங்கிட்டாங்க. இப்ப சீனாவிற்கு மிகப்பெரிய அச்சம் என்ன அப்படின்னு கேட்டா, சீனா தன்னுடைய சீனா பாகிஸ்தான் எக்கானமி கேரிடோருங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் அங்க வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதுல $70 billion வந்து அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை தன்னிடம் திருப்பி எடுத்து விட்டால் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற $70 billion வந்து வீணா போயிடும். அந்த அவங்களுடைய வந்து அந்த இடத்துல இருக்கிற வந்து பிரசன்ஸ் வந்து வெளில போயிடும். சோ அதை வந்து அவங்க கருத்தில் கருதி இந்தியாவை வந்து மிரட்டுவதற்காக, சோ முக்கியமான காரணம் என்னன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான் வருகின்ற வரலாற்றில் என்ன எழுதப்படும் அப்படின்னு சொன்னா சீனா செய்த வாழ்க்கை அவங்களுடைய வந்து ஹிஸ்டரியில செஞ்ச மிகப்பெரிய தவறாகவும், ஆகையால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் அவர்கள் அடைந்தார்கள் தான் வந்து எழுதப்படும்ங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது.
மிக நன்றி கர்னல் தியாகராஜன் அவர்களே.
நன்றி, நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.